சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நம்ம சமுதாயத்துக்கு பயன்படுற வகையில நிறைய நிகழ்ச்சிகள் வழங்கிட்டு வரோம். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மூலமா நீங்க எவ்வளவு ஆர்வமா நம்ம நிகழ்ச்சிகளை கேக்குறீங்க அப்படிங்கறது நம்மால உணர முடியுது. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஃப்ரெட்ரிக் வந்திருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா, ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சீனியர் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் எங்கெங்க கால் பதிச்சிருக்கு, என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சமுதாயத்துக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க மூலமாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க நிறுவனத்தை பத்தி சொல்லுங்க, என்னென்ன சமுதாயத்துக்கு நீங்க பண்ணிட்டு வரீங்க அதெல்லாம் சொல்லுங்களேன்.
வணக்கம் மேடம். நாங்க இந்தியன் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் நிறுவனமானது ஒரு தன்னார்வ மிக்க தொண்டு நிறுவனமாகும். இந்நிறுவனமானது டாக்டர் ஏ.ஆர்.கே. பிள்ளை அவர்களால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட நிறுவனமாகும். கடந்த 20 ஆண்டு காலங்களாக நாங்கள் தொழுநோய் ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தோம். தற்போது இந்தியாவில் தொழுநோயாளிகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து காணப்படுவதனால் எங்களுடைய சேவைகளை HIV, எய்ட்ஸ், கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களை முதன்மையாக எடுத்துக்கொண்டு மத்திய அரசுடனும் மாநில அரசுடனும் இணைந்து இந்த சேவையை நாங்கள் ஆற்றி வருகின்றோம். எங்கள் நிறுவனமானது 3 முக்கிய குறிக்கோளை அடிப்படையாக வைத்து கொண்டு அவற்றையும் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றோம். அவை சுகாதாரம், கல்வி மற்றும் வளர்ச்சி. சுகாதாரம் என்று பார்க்கும்போது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே நேரடியாக சென்று அவர்களுக்கு தொழுநோய், காசநோய், எய்ட்ஸ், கேன்சர் போன்ற நோய்களை பற்றி மாணவர்களுக்கு விளக்கமாகவும் விரிவாகவும் எடுத்துரைத்து வருகின்றோம். உதாரணமாக தற்போது காசநோய் என்றால் என்ன, இந்த நோயால் ஏற்படும் விளைவுகள் என்ன, வந்த பின் என்னென்ன சிகிச்சை எடுக்க வேண்டும் போன்றவற்றை அறிவியல் பூர்வமாக விளக்கி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி வருகின்றோம். மேலும் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் அரசு நிறுவனத்துடன் இணைந்து ஏறக்குறைய இந்தியா முழுவதும் இந்த இலவச சிகிச்சையை நாங்கள் அளித்து வருகின்றோம். மற்றும் எங்களுடன் இணைந்த 121 தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த இலவச சிகிச்சையை நாங்கள் அளித்து வருகின்றோம். அடுத்தபடியாக கல்வி என்று பார்க்கும்போது 2005 ராஜஸ்தான் மாநிலத்தில் லங்கடயாவாஸ் என்ற ஒரு கிராமத்தில் முதன் முதலாக பாலகுருகுல் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மாலை நேரங்களில் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமான கல்வி கற்பித்து வந்தோம். தற்போது இந்த பாலகுருகுல் விரிவாக்கம் செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 171 பாலகுருகுலை அமைத்து அவற்றை வெற்றிகரமாகவும் செயல்படுத்தி வருகின்றோம். இம்முறையால் 1000+ மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள். எங்களுடைய நோக்கம் 2020 500 பாலகுருகுல் உருவாக்குவதே ஆகும். மாணவர்களுக்கு அவர்களுடைய மேல் படிப்புக்காக இலவச ஆலோசனை, அறிவுரைகள் போன்றவற்றை அனுபவமிக்க ஆசிரியர்கள் வழியாக வழங்கி வருகின்றோம். பொருளாதாரத்தில் பின்னிலையில் காணப்படும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவருடைய மேல் படிப்புக்கென்று கல்வி உதவித்தொகையும் வழங்கி வருகின்றோம். அடுத்தபடியாக வளர்ச்சி திட்டம் என்று பார்த்தோம் என்றால், பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிராமங்கள், நகரங்கள் மற்றும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக அவருடைய பிள்ளைகளுக்கு இலவச பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தல், மருத்துவமனை வசதி செய்து கொடுத்தல், கழிவுநீர் வசதி செய்து கொடுத்தல், குடிநீர், மின்சாரம் போன்ற வசதிகளை செய்து கொடுத்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து வசதி குறைவாக காணப்படும் கிராமங்களில் மாணவர்களுக்கு இலவசமாக மிதிவண்டிகளை வழங்கி வருகின்றோம். கல்வி அறிவு குறைந்து காணப்படும் கிராமங்களில் நேரடியாக நாங்கள் சென்று அவர்களுக்கு சுகாதாரத்தை பற்றியும் தண்ணீர், மின்சாரம், எரிபொருள் போன்றவற்றை எவ்வாறு சிக்கனமாகவும் சரிவரவும் பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவியல் பூர்வமாக ஆலோசனைகளையும் அவர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மற்றும் அவர்களுக்கு குறுப்படங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் சென்று விளக்கி வருகின்றோம். தற்போது அதாவது 2012 கிளீன் இந்தியா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மும்பையில் உள்ள ஜுகுவா பீச்சை கல்லூரி மற்றும் மாணவர்கள் மற்றும் தன்னார்வ மிக்க தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த பீச்சை சுத்தப்படுத்தினோம். மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள மெரினா கடற்கரையையும் இவ்வாறு கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வ நிறுவனங்களுடன் இணைந்து இந்த பீச்சை சுத்தப்படுத்தி வந்தோம். மற்றும் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் மகளிர்களுக்கு இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கி அவர்களுக்கென்று சிறப்பு ஆசிரியர்களை அமைத்து தையல் பயிற்சி மற்றும் கைவினைப் பொருட்கள் உருவாக்கும் பயிற்சியை அளிக்கின்றோம். தற்போது எங்கள் நிறுவனத்திற்கு ESCSO அதாவது எக்கனாமிக் அண்ட் சோசியல் சர்வீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் என்ற உலக அங்கீகாரம் கிடைத்துள்ளது. மேலும் எங்கள் நிறுவனமானது ஆலமரம் போல் வளர்ந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அரேபியா, துபாய், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களில் எங்கள் கிளைகளை அமைத்துள்ளது. வெளிநாட்டினரும் எங்கள் நிறுவனங்களுடன் இணைந்து நம் நாட்டு மக்களுக்கு இந்த இலவச சிகிச்சையை அளித்து வருகிறார்கள் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். இந்நிறுவனமானது மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்தும் மற்றும் உலக சுகாதார அமைப்புடன் இணைந்தும் இந்த சேவையை ஆற்றி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் அதன் சேவைகளை பற்றி அறிந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நல்லதுங்க சார். உங்களுடைய IDF அப்படிங்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்து சுகாதாரம், கல்வி, வளர்ச்சி திட்டங்கள்ல வந்து முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு பிளஸ் இதர மாநிலங்களையும் பண்ணிட்டு இருக்கீங்க. கோயம்புத்தூருக்கு உங்க அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க?
நன்றி மேடம். கோயம்புத்தூருக்கு கடந்த 22 காலங்களாக நாங்கள் இந்த தொழுநோய் ஒழிப்பை பற்றி மாணவர்களுக்கும் மற்றும் பள்ளிகள், கல்லூரிகள் இவர்களிடையே நேரடியாக சென்று இவர்களுக்கு இந்த தொழுநோயை பற்றிய விழிப்புணர்ச்சியை தினந்தோறும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஆசிரியர்களிடமிருந்தும் மற்றும் தலைமை ஆசிரியர்களிடமிருந்தும் நாங்கள் இந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு இந்த தொழுநோயை பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த தொழுநோய் விழிப்புணர்ச்சி அவர்கள் மட்டும் தெரிந்தால் பற்றாது என்பதற்காக அவர்களுக்கு ஒரு படிவங்கள், அதாவது தொழுநோயை பற்றியும் காசநோயை பற்றியும் அது எவ்வாறு வருகிறது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அதை கண்டபின் என்னென்ன சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் விளக்கமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அவர்களுக்கு நாங்கள் எடுத்து வருகின்றோம். மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொழுநோயாலோ அல்லது காசநோயாலோ பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நாங்கள் முற்றிலும் இலவசமான சிகிச்சையே பக்கத்தில் இருக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டர் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கள் மூலமாகவும் அவர்களுடன் நாங்களும் இணைந்து இந்த இலவச சிகிச்சையை பள்ளி மாணவர்களுக்கும் மக்களுக்கும் நாங்கள் வழங்கி வருகின்றோம்.
ஆனா லெப்ரசி எனப்படக்கூடிய இந்த தொழுநோய் வந்து ஏறக்குறைய நம்ம வந்து அதை அகற்றி விட்டோம்னு சொல்லலாம் இல்லையா?
ஆமா, நீங்க சொன்னது சரியான கருத்து. தொழுநோயானது 2005 நம்ம நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது, கட்டுப்படுத்தப்பட்டது என்று சொல்வார்கள். ஏனென்றால் 10,000 இந்த தொழுநோயாளி காணப்படுகிறார்கள் என்றால் அவை வந்து கண்ட்ரோல் அதாவது எலிமினேஷன் பண்ணியாச்சு என்று அர்த்தம். தொழுநோயை எராடிகேட் பண்ணவே முடியாது, ஏனென்றால் இந்த நோய் திரும்பவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வந்த பிறகு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாகும்.
சரி, காச நோய்க்கு நீங்க எந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரீங்க? ஏன்னா காச நோய் இருந்தாலே வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி ஆயிரும், அதுல இருந்து பல நோய்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு என்ன பள்ளி மாணவர்களிடம், கல்லூரி மாணவர்களிடமும், பொதுமக்களிடமும் என்ன விழிப்புணர்ச்சியை உங்க தொண்டு நிறுவனம் செய்துட்டு வருது?
காச நோய் மேடம், முதன் முதலாக 1882 ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி ராபர்ட் கோச் என்பவர்கள் முதல் முதலில் இதை கண்டுபிடித்தார். காசநோய் ஒரு உயிர்கொல்லி நோயாகும். காசநோய் காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு நோயாகும். காசநோய் மைக்கோ பாக்டீரியம் டியூபோக்ளோசிஸ் என்ற ஒரு பாக்டீரியாவினால் உருவாகிறது. பொதுவாக காசநோயில் 2 வகையான காசநோய் உண்டு. பல்மனரி காசநோய், எக்ஸ்ட்ரா பல்மனரி காசநோய் என்று அழைப்பார்கள். பல்மனரி வகை காசநோய் மனிதனுடைய நுரையீரலை பாதிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. இவ்வகையான காசநோய் நம்ம இந்தியா நாட்டில் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த காசநோயை சளி பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது எக்ஸ்ட்ரா பல்மனரி காசநோயானது மனிதனுடைய மற்ற பாகங்கள், உதாரணத்துக்கு சிறுநீரக பாகங்கள், நரம்பு மண்டலங்கள், மூளை மற்ற பாகங்களை பாதிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது. இந்த வகையான காசநோயை நாங்கள் வந்து எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். பொதுவாகவே ஒருத்தர் காச நோயால், அதாவது பல்மனரியோ அல்லது எக்ஸ்ட்ரா பல்மனரியோ இருக்கலாம், பொதுவாகவே ஒருத்தர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றாரா என்று கண்டுபிடிப்பது எவ்வாறென்றால், அவர்களிடையே ஒரு 4 சிறப்பு மிக்க குண அதிசயங்கள் காணப்படும். முதல் குண அதிசயம், அவர்கள் 3 முதல் 4 வாரங்கள் தொடர்ந்து இரும்பல் அவர்களிடையே காணப்படும். இரண்டாவது அறிகுறி என்னவென்றால் சளியுடன் ரத்தம் வெளிப்படுதல். 3வது அறிகுறி இரவு நேரங்களில் காய்ச்சல் விட்டுவிட்டு வரும். 4வது பசியின்மை மற்றும் எடை குறைதல். இந்த 4 அறிகுறிகள் தான் ஒருவர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றாரா என்பதை கண்டுபிடிப்பதற்கான மிக முக்கியமான அறிகுறியாகும். காச நோய் வந்து ஒரு உயிர்கொல்லி நோயாகும். ஆகவே இதுக்கு தொடர் சிகிச்சை மிக மிக முக்கியமானது. குறைந்தது 6 முதல் 8 வரை தொடர் சிகிச்சை அவங்க மேற்கொள்ள வேண்டும். ஒருவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு அது தொடர் சிகிச்சையை இடையில் கைவிட்டு விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு திரும்பவும் இந்த காச நோயால் பாதிக்கப்படுவார்கள். அவ்வாறு பாதிக்கப்பட்டால் அந்த காச நோயை குணப்படுத்துவது மிக மிக அரிதாகும். இதை ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ், அதாவது மருந்து ஏற்பா காச நோய் என்று அழைப்பார்கள். அவர்கள் இறக்க நேர்ந்திடும். ஆகவே காச நோய்க்கு தொடர் சிகிச்சை மிக மிக முக்கியமானது. இவற்றையெல்லாம் நாங்கள் அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவர்களை கொண்டும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொது இடங்களில் எல்லாம் நாங்கள் விழிப்புணர்ச்சி முகாம்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சியை கொடுத்து வருகின்றோம்.
மாணவர்கள் அப்படிங்கும் பொழுது ஸ்ட்ரெயிட் ஒரு டாக்கோ ஏதோ வந்து அவங்களை அவ்வளவு ஈஸியா போய் ரீச் ஆகாது. என்ன மாதிரி வழிமுறைகளை நீங்க கையாளுறீங்க? அதாவது ஒரு பப்பட் ஷோ அல்லது ஒரு ஸ்கிட் அது மாதிரி இருக்கும் இல்லையா, என்ன மாதிரி வழிமுறைகளை நீங்க கையாளுறீங்க?
மாணவர்களை நேரடியாக ஏன் நாங்கள் சென்றடைகிறோம் என்றால், மாணவர்கள் வந்து நம்முடைய நாட்டின் வருங்கால தூண்கள். அப்போ நாங்கள் இந்தியாவின் மக்கள் தொகை 110 கோடி. ஒவ்வொருவரிடமும் நேரடியாக சென்று இந்த காச நோயை பற்றியோ அல்லது தொழுநோயை பற்றியோ வேற நோய்களை பற்றியோ விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாகும். ஒரு பள்ளி என்றால் அந்த பள்ளியில் 1000 பேர் படிப்பார்கள். அப்போ அவர்களுக்கு நாங்கள் இந்த காச நோயை அசம்பிளியில 5-10 மினிட்ஸ் நாங்கள் இந்த டாக் கொடுக்குவோம். அப்போ அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். மற்றும் அவர்கள் புரியாமல் இருக்கக்கூடும் என்பதற்காக தமிழிலும் இங்கிலீஷிலும் இந்த காச நோய் பற்றியும் எங்களுடைய நிறுவனங்களின் சேவையை பற்றியும் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த டேம்லெட்ஸையும் இந்த தாள்களையும் எடுத்துட்டு போய் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவார்கள். உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில் 1000 மாணவர்கள் இருந்தால் அந்த 1000 மாணவர்களில் 500 பேர் இதை கேட்டிருந்தால் அவங்க 500 பேரண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. அப்போ வந்து 1000 ஆகும். 1000 அவங்க இன்னொருத்த 500 பேருக்கு சொல்லுவாங்க. இப்போ 1500 ஆகும். அப்போ ஈஸியாக வந்து இந்த தொழுநோயோ அல்லது காச நோயோ மக்களிடையே பரப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவ்வாறு பரப்பியதன் காரணமாகவே இன்று தொழுநோய் வந்து நம்ம நாட்டில் வந்து கடந்த 20 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சு ஏறக்குறைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதில் மிகவும் பெருமையுடன் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம்.
இப்போ உள்ள பாடத்திட்டங்களை பார்க்கும்போது மாணவர்களுக்கு வந்து அதில் கவனம் செலுத்துறதுக்கே அதிக நேரம் எடுத்துக்குது. ஆனால் இதுவும் கண்டிப்பாக மாணவர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இந்த மாதிரி மருத்துவ நிகழ்ச்சிகள் எல்லாம். இவங்களுக்கு சரியாக சென்று சேர்ந்திருக்கா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஃபாலோ அப் வச்சிருக்கிறீங்களா?
கண்டிப்பாக இவர்களுக்கு சரியாக சென்று சேர்ந்திருக்குதா என்பதுக்காக நாங்கள் இப்போ காச நோய் என்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு வருடமும் மார்ச் 24ஆம் தேதி உலக காச நோய் ஒழிப்பு தினமா நம்ம இங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் முன்னிலையிலும் அதாவது டிபி ஆபீசர் முன்னிலையிலும் நாங்கள் நடத்துகிறோம். அப்போ இந்த மாணவர்களுக்கு கரெக்டா சென்று சேர்ந்திருக்கிறதா என்பதற்காக நாங்கள் ஒரு எஸ்ஏ கான்டெஸ்ட், கட்டுரை வரையும் போட்டியை நாங்கள் வந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம். அப்போ இந்த கட்டுரை வரையும் போட்டியில மாணவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள். அவர்களுக்கு தெரிந்த காச நோயை பற்றி இதை பற்றியெல்லாம் எழுதி எங்களுக்கு கொடுப்பார்கள். அவ்வாறு கொடுக்கும் போது அவற்றில் சிறந்து விளங்கும் 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மரியாதைப்படுத்தும் விதையாக அவர்களுக்கு அரசு சான்றிதழ்களும் மற்றும் அவர்களுக்கு சிறப்பு மெமெண்டோஸ் அவார்டுகளையும் வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். இதை பார்க்கும்போது அநேக பள்ளியிலிருந்து எங்களுக்கு நிறைய கட்டுரைகள் வருகிறது. அதை பார்க்கும்போதே மாணவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணியில் ஒன்று சேர்ந்து பணிபுரிகிறார்கள் என்பதில் நாங்கள் மிகவும் பெருமிதத்துடன் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம்.
நல்லதுங்க சார். இப்ப காச நோய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எதிர்ப்பு சக்தி குறையும் போதுதான் வந்து அது அதிகமா தாக்குது. இது எல்லா தட்டு மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இருந்தாலும் சமூகத்தில் பின்தங்கிய அடித்தட்டு மக்களை தான் இது அதிகம் பாதிச்சிருக்குது. அந்த மாதிரி ஏரியாக்கள்ல போய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நீங்க கேட்ட கேள்வி வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் காணப்படும் மக்களை ஏன் இந்த காச நோய் அளவுக்கு அதிகமாக பாதிக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அவ்வாறு கேட்பதற்கான காரணங்களும் உண்டு. பெரும்பாலும் இந்த ஏழ்மை நிலையில் வாழும் மக்கள் அவர்களுக்கு போதுமான சுகாதார வசதி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டாவதாக பார்த்தோம் என்றால் சத்தான உணவை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் தான் இந்த புகையிலும் அடுத்தது தூய்மை கெட்ட இடங்களிலும் இறங்கி வேலை செய்கிறவர்கள். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக நோய் எதிர்ப்பு சக்தி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால் இந்த காச நோயானது இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாஸில் இருக்கிறவங்கள பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவின் சென்சஸ் பிரகாரம் அதாவது பாதிக்கு மேற்பட்டவர்கள் இந்த மைக்கோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் அப்படின்ற பாக்டீரியா எல்லாருக்கும் உடம்புல இருக்குது. யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதோ அப்பொழுது அது வெளிப்பட்டு காச நோயாய் வெளிவரும்.
இந்த காச நோய் விழிப்புணர்வு முகாம்கள் நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டக்ட் பண்றீங்க, அதுல எப்படி மக்களை பங்கு பெற செய்யறீங்க, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. டாக்டர்ஸ் எத்தனை பேர் இதுல இருக்கிறாங்க உங்களுடைய குழுவில, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இந்த காச நோய்க்கு மேடம் நாங்க வந்து தினம்தோறும் 365 நாளும் நாங்கள் இந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏனென்றால் எல்லா பள்ளியிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளுக்கு முன்பு சென்று அவங்க கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் கொடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாக் கொடுக்கறதுக்காக பர்மிஷன் கொடுங்க என்று கேட்போம். அப்பொழுது தலைமை ஆசிரியர்களும் சரி, பிரின்சிபால்களும் சரி, அல்லது கரஸ்பாண்டர்களும் சரி, மனமுவந்து அவங்க வந்து இந்த சேவையை நீங்கள் செய்யுங்கள் என்று அவங்க எல்லாம் கேட்டுக்கொள்கிறார்கள். அதனால் தினமும் இந்த அவேர்னஸ் வந்து பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரியிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. பொதுமக்களிடையே நாங்கள் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏனைய நாள் விடுமுறை நாட்கள், இந்த மாதிரி பக்கம் தொழு நோய் எடுத்துக்கிட்டீங்கன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விசேஷ நாளங்களில் நாங்கள் பிரபகண்டம் படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 அல்லது 2 கிராமங்களை ஒன்றாக இணைத்து அங்கே வந்து 2 அல்லது 3 மருத்துவர்களை வைத்து ஸ்கின் கேம்போ அல்லது இந்த மாதிரி காச நோய்க்கான கேம்போ பொதுவான மருத்துவ சிகிச்சை என்று கூறி அவர்கள் இந்த சிகிச்சை பெற வரும்போது அதிலிருந்து நாங்கள் தொழு நோயாளிகளையும் மற்ற காச நோயாளிகளையும் கண்டுபிடித்து அவர்களை பக்கத்தில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பி தொடர் சிகிச்சை எடுப்பதற்கான போதுமான வசதிகளையும் நாங்கள் ஏற்படுத்தி அவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று இந்த மருந்துகளை மற்றும் மாத்திரைகளை வழங்கி வருகின்றோம்.
காச நோயில வந்து முக்கியமானது கண்டறிஞ்சு தொடர் சிகிச்சையை மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்ளும் பொழுது எத்தனை ஆண்டுகளுக்கு சுமார் அவங்க வந்து இந்த தொடர் சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டியது வரும். அது இல்லாம இதனோட பரவும் முறை தும்முனா எச்சி துப்புனா எல்லாம் வரும் இல்லையா, ஒரு பொது இடங்கள்லயோ அல்லது வீடுகள்லயோ தும்மும் போது இருவும் போது வந்து ஒரு கைக்குட்டை நல்ல முகத்தை முடிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்றீங்க?
இந்த காசு நோய்க்கு வந்து தொடர் சிகிச்சை மிகவும் முக்கியமானது ஆகும். ஏனென்றால் ஒருவர் காசு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு 6 மாதம் முதல் 9 மாதம் வரை தொடர்ந்து சிகிச்சை எடுக்க வேண்டும். அதுக்காக தான் நம்முடைய இந்திய அரசானது டாட்ஸ் அப்படின்ற RNTCP வாங்க, ரிவைஸ் நேஷனல் டியூபர்க்ளோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், திருத்தி அமைக்கப்பட்ட காச நோய் பிரிவு என்று சொல்வார்கள். இந்த பிரிவின் மூலமாக டாட் சூப்பர்வைசர்ஸ், அதாவது அவங்க மருந்து சரியாக உட்கொள்கிறார்களா, இந்த காச நோய் மருந்து நம்ம வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டா அவங்க சாப்பிடுவாங்களா இல்லையா என்பதை நம்ம பார்க்க முடியாது. அதுக்காக தனியாக ஒரு சூப்பர்வைசரை அமைச்சு அவங்க டெய்லி இந்த மருந்தை கண்டினியூஸாக சாப்பிட்றாங்களா அல்லது சாப்பிடாம விட்டுடுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே இந்த டாட்ஸ் என்ற ஒரு முறையை ஏற்படுத்தி அவங்களை கண்காணித்து கொண்டே வருகிறோம். அவர்கள் எங்களிடமிருந்து தப்பித்து போகவே முடியாது. கண்டிப்பாக அவங்க வந்து அந்த தொடர் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு மற்ற பக்க விளைவுகளும் அல்லது திரும்பவும் அந்த காச நோயால் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதற்காக அதுக்கு தொடர் கண்காணிப்பாளர்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், சூப்பர்வைசர்ஸ் என்று அழைப்பார்கள். மற்றும் இந்த காசு நோயானது பெரும்பாலும் இரும்புவதினால் தும்புவதினால் ஏற்படுகிறது. ஒருத்தர் காசு நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க தும்பும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்கள 7 லிருந்து 8 பேரை இதை பாதிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஆகவே காசு நோயாளிகள் அல்லது பொதுவாக மக்கள் தும்பலோ இரும்பலோ வரும்போது தன்னுடைய இடது கையோ அல்லது வலது கையோ தன் வாயை பக்கத்தில் வைத்து மூடிக்கொண்டு அவற்றை தும்ப வேண்டும். அவ்வாறு தும்பும் போது நம்ம கிட்ட இருக்கிற காசு நோயோ அல்லது வேற எந்த நோய் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்கான மிக சிறந்த முறையாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
சரிங்க சார், இப்ப நீங்க நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல சொல்லும் போது மக்கள் தொகையில அதாவது 1/3 வந்து காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும், எதிர்ப்பு சக்தி குறையும் போது அது வந்து பூதாகரமா வெளிப்படுது. குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் அது பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும், பெரியவங்களுக்கு ஏற்பட்டால் காச நோய் எலும்புரிக்கி நோயின்னு நம்ம சொல்றோம். இந்த புள்ளி விவரம் எத்தனை பேர் சுமாரா நம்ம தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
மேடம், இந்த காசு நோய் வந்து நம்ம இந்தியா நாட்டில் வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய 2 முதல் 3 லட்சம் பேர் இந்த காசு நோயால் இறக்கிறார்கள். அடுத்தபடியாக தினமும் 1000 பேர் இந்த காசு நோயால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஒருவர் காசு நோயால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் 2 பேர் இந்த காசு நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ அளவுக்கு அதிகமான காசு நோய் வந்து நம்ம மக்களிடையே காணப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் மக்களிடையே காசு நோயை பற்றியும் ஏனைய நோய்களை பற்றியும் போதுமான விழிப்புணர்ச்சியின்மையே மிக முக்கியமான காரணமாகும். ஆகவே இதை அனைவரும் புரிந்து கொண்டு காசு நோய் வராமல் இருப்பதற்காக நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும் என்றும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம்.
சரி, மார்ச் 24ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் யுவனோவால் டிக்ளேர் செய்யப்பட்டது இல்லைங்களா, காச நோய் ஒழிப்பு தினம் அப்படின்ட்டு. இந்த காச நோய் ஒழிப்பு தினத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்கள்கிட்ட?
இந்த காச நோய் தினத்துக்கு நான் மக்களிடையே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்களுக்கு தெரிந்த அறிகுறிகள் ஏதாவது, இப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி 4 அறிகுறிகள் யாராவது உங்கள் உற்றார் உறவினர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ ஏதாவது காணப்பட்டால் நீங்கள் தயவு செஞ்சு அவர்களுக்கு இந்த அறிவுரை சொல்லவும், பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ போய் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் சொன்னாலே நீங்கள் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு சேவையாகும். மறைமுகமாகவும் அல்லது நேர்முகமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான சேவையாகும். இந்த சேவையை நீங்கள் செய்வதனால் உன் பக்கத்தில் உன் உற்றார் உறவினர்களை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் காப்பாற்றக்கூடிய வழிவகை இருக்கிறது. ஆகவே இந்த காசு நோய் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு தெரிந்த இந்த அறிகுறிகளை மற்றவர்களிடமும் எடுத்து கூற வேண்டும் என்பதை நான் முன்னிறுத்தி வைக்கின்றேன்.
ரொம்ப நல்லதுங்க சார். உங்களுடைய இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த சமுதாயத்திற்காக சுகாதாரம், கல்வி, வளர்ச்சி திட்டங்களில் தன்னுடைய பணியை சிறப்பாக கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக ஆற்றி வருகிறது. அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 24 வருடங்களாக பணி செய்து கொண்டிருக்கிறது. இதுலேயும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு நோய்க்கு உங்கள் அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்குது, என்ன பண்ண போகுதுங்கிற புள்ளி விவரங்களையும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
நன்றி. வணக்கம் மேடம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் ஃப்ரெட்ரிக் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா. நண்பர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண் 2-4-3-0-5-5. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே, நமது சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். இது உங்கள் வானொலி 107.4ங்க, எப்பவும் இதை கேளுங்க. நண்பர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண் 2-4-3-1-0-5-5. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே, நமது சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். இது உங்கள் வானொலி 107.4ங்க, எப்பவும் இதை கேளுங்கள்.